ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் நாயனாரின் புராணம் பகுதி 9. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பார்த்திருந்தால் தானே தெரியும், பத்து வருஷம் இந்த கிடையாத தமிழர்கான இருந்து இந்த கப்பை சொன்னா எனக்கு எப்படி தெரியும், ஓ அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்பேன். இப்ப கேப்பேனா கேட்க மாட்டேனே, இந்த கப்பு எனக்கு தெரியுமே இப்போ அல்லவா. கண்ண மூணு இந்த காபி கப்பு எனக்கு முன்னாடி வந்து நிற்குமே, அப்ப அவன் திருவடியை நான் பார்த்திருந்தாதானே நினைக்க முடியும். அப்படி திருவடியை நினைப்பதற்கு யாராவது சொல்லி தருகிறார்களா? பெரிய பிரச்சனை, நான் அதோட விட்டுறேன். அதுக்கு மேல நான் அதை சொல்ல தயாரா இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், ஐயாறு அடித்தளமே பரியன சிந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். எடுத்த எடுப்புலிய இதே அப்பர்தான். அப்படி நிச்சயித்து விட்டால் சிந்தி பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து தேன் முந்தி பொடிவன முத்து கொடுப்பன மொய்த்து இருந்து பண்ணிருந்த பழவினை தீர்ப்பன பாம்பு சுத்தி அங்கு துறையறிந்து ஆடும் ஐயாறு அடித்தளமே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொன்ன பகுதி எல்லாம் என்ன என்று யாரும் விளக்கி சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். நான் சமய சொற்பொழிவு வண்டி வண்டியா கேட்டவன். ஆமா, சமய சொற்பொழிவுகளுக்குன்னே ஒரு இடம் இந்த சமய பிரச்சார நிலையம் தர்மராஜின் சமய பிரச்சார நிலையத்தில் அதுல வண்டி வண்டியா நான் சொற்பொழிவு கேட்டேன். யாரும் இந்த திருவடியை நினைப்பதற்கு வழி சொல்லவே இல்லை. பாட்டுக்கு பொருள் சொன்னார்கள், பாட்டை பாடி காட்டினார்களே தவிர. ஆமா, என்னை பொறுத்த அளவில் அது சந்தேகமே. ஆக நானே ஏதேனும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், வேற என்ன செய்ய முடியும் இல்லவா? திருவடி என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஏதேனும் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதைத்தான் இவர். ஆமா, அதிகை வீரத்தனே அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேண்டியதுதான் பொறுப்பு, வேற ஒண்ணும் செய்ய இல்லவா? இவர் சொல்றார், உன்னுடைய தூமல பாதம் காண்பான் ஆதியை அளந்து போனேன் அதிகை மீறட்டன் அப்ப கட்டப்பட்டு நாமளே ஒன்றை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது நான் அதனுடைய பொருள் என்று நான் நினைக்கிறேன். வல்லப்பெருமான் சொல்லும் போது சொன்னார், இவ்வாயணம் என்ற திருநீர் அணிந்துவிடு வாடக்கிய வாக்களிக்கும் பாலுஞ்சோறும் பரிந்தளிக்கும் ஊடக்கிய அடியவர்கள் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் நல்ல குணத்தை உனக்கு கொடுப்பானடாந்துவிடு என்று சொல்லுவார். இப்ப பெரும்பகுதியான வேர்கள் பார்த்தா வன்பனாத்தான் இருக்கானே தவிர அன்பனாக இல்லை. அதத்தான் சொல்ற அன்பனாய் முற்பகல்ல சமைச்சு வைக்கவும் ஒரு பெண்ணு. முற்பகல்ல சமைச்சு வைக்கணும். சமையல்ல எதை முன்னாடி செய்யறது? பழங்காலத்துல எதை முன்னாடி செய்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா முன்னாடி சோறு தான் சமைச்சு வைப்பாங்க. இந்த கறி வகை செய்யறதெல்லாம் பின்னாலதான். இப்ப இருக்கிறவ என்ன பண்றா? முன்ன எல்லாம் கறிய பண்ணிட்டு பின்னால சோறு பிடிக்கிறா. என்னன்னு கேட்டா என்ன சொல்றா? சாப்பிட வரும்போது சோறு சூடா இருக்கணும் அதுக்காக அப்படிங்கிறா. முன்ன இருந்தவங்க எல்லாம் ஏன் சோறு முன்னாடி வடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, யாரார் வந்து பசிக்குதுன்னு வருவான். வந்த போது அவனுக்கு இந்த சோத்தை எடுத்து போட்டு கொஞ்சம் மோரை ஊத்தி ஒரு ஊறுகாய வச்சாலும் அவன் சாப்பிட்டு போயிடுவான். ஐயா நான் புடலங்கா கூட்டு பண்ணி வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டு போன்னு சொல்ல முடியாதல்லவா? சோறு மாத்திரம் இருக்கு, தயிர் போடுறேன், ஒரு ஊறுகாய வைக்கிறேன், சாப்பிட்டு போயிடுவான். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வந்த பகவான் வெறும் சோறு மாத்திரம் இருந்தத சாப்பிட்டாரு, மாம்பழருக்கு வச்சாங்க இந்த அம்மா சாப்பிட்டாரு என்று வரலாறு வருகிறது அல்லவா? இந்த பெண்ணு என்ன பண்ற? பிற்பகல்ல ஏதோ ஒரு வத்தலை வறுத்து வச்சிருக்கிறாளாம், அந்த மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஒரு பாட்டு. பிற்பகல் உணங்கள் கட்டும் இந்த உபமானம். ரெண்டு வத்தல் வறுத்து வச்சிருக்கேன், நீ அதை சாப்பிட்டு போன்னு சொல்ல முடியுமா? பத்தல் சாப்பிட்டா உடம்புக்கு அது அந்த பயிர் பசி போகுமா? போகாதல்லவா? அதை நினைக்கின்ற என்னுடைய காலங்கள் இப்படி போய்விட்டது அல்லவா? ஆமா. பின்பகல் உணங்கள் மட்டும் வாழமாட்டேன், அதிகை இரட்ட நீரே முன்பெல்லாம் இளைய காலம். ஒரு காலத்துல நான் கோயிலுக்கு போறேன்னா 100 பாட்டு 150 பாட்டு சொல்லுவேன் கோயிலுக்கு. 100 பாட்டு 150 பாட்டு சொல்லுவேன். இப்ப சொல்ல முடியல. ஏன்? வயசு இடம் கொடுக்கல ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம் இடம் கொடுக்கல அல்லவா? ஆமா. ஏதோ ஒரு 30 பாட்டு 40 பாட்டாவது சொல்றேன், அதையாவது சொல்ல விட்டுருக்கிறான் கடவுள் அல்லவா? ஆமா. விளக்கினால் கட்ட இன்பம் மெழுக்கினில் பதிர்ச்சியாகும், துளக்கிண்ணம் மலதொழுத்தல் தூயவின் ஏறலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறேன் கற்றை எழுதி வச்சவர் இவர் தான். நீ கோயிலுக்கு அபிஷேக ஆராதனை பண் தப்புன்னு சொல்லல. அவர் கோயில கூட்டி வெளுக்கிறதும், அதை விட கோயிலுக்கு விளக்கு போடுறதும், கோயிலுக்கு மாலை தொடுத்து கொடுக்கறதும், இதை விட ஒரு பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா? அந்த புண்ணியத்துக்கு அளவு உண்டா? கிடையாது. கோயிலுக்கு பாட்டு பாடிவிடு அப்படின்னு. ஐயா எனக்கு பாட்டு தெரியாது ஐயா அப்படின்னு சாஞ்சா சொல்லி நாம தப்பிச்சது வழிபாப்போம் இல்லையா? அதுக்குதான் நான் சொல்றேன், ஓம் நம சிவாய சிவாய சொல்லிட்டு இதையாவது சொல்லலாம்ல, அது சொல்ல மாட்டான். ஐயா ஆமா, விடு நான் உனக்கு நன்மை அவ்வளவுதான். அதாவது மாட்டு வெட்டி பிரம்மாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அந்த பாலத்துல வந்துட்டு இருக்காங்க. அங்க காவேரி பெருசல்லவா, அந்த பாலத்துல வந்துட்டு போது கேட்டானா அந்த பணக்காரன், ஐயா திருவாசகத்துக்கு உங்களை பொருள் எழுத்து நீங்க எழுதி இன்னொரு தடவை நீ சொன்னீங்கன்னா அந்த ஆத்திர விழுந்து நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு. திருவாசகத்துக்கு பொருள் எழுத முடியாது தெரியுமா, எழுதக்கூடாதுன்னு தெரியுமா, இன்னுமே சொல்ல மாட்டிய சொல்லு, சொன்னீங்கன்னா விழுந்துருவேன் இந்த தண்ணியில அப்படின்னா. ஆக நான் ஒரு ஒரு சில பொருள் நான் சொன்னேன்னு சொன்னா ஓரளவுக்கு தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இது பாடுறவன் சொல்லி காட்ட மாட்டேங்கிறான், சொல்றவன் பாடி காட்ட மாட்டேங்கிறான். தான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, ஒரு அரிசியோடி மாதிரி தான் நான் சொல்லுகிற வரலாறு கதையும்.
Thank you.
படித்து கேட்பாங்க. ஆமா, ஏன் இப்படி பாடி கிடைச்சதே நமக்கு பத்தொன்பது எத்தனையோ பாடி வச்சிருப்பாரு. இருக்கிறதையே நம்ம பாக்குறது இல்லையே. போனதை பத்தி அவங்க நினைச்சு நம்மளுடைய சொத்து, நம்முடைய உடைமை, நம்மளுடைய உடைமை. வீடு மாத்திரம் இல்ல, பேங்க் இருக்கிற பணம் மாத்திரம் இல்ல, தேவாரம் நம்மளுடைய உடைமை, கிடைத்தக்கரிய உடைமை இதுதான் என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். அப்படி திருவடி திருத்தாண்டகம் என்று ஒன்று பாடியிருக்கார். அபூர்வமான பதியம், அவனுடைய திருவடி எவ்வளவு சிறப்புடையது என்று பாடி வைக்கிறார் சாமி. அரவணையாம் சிந்தித்து அறக்கும் அடி அப்பர் பெருமான் வந்தார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். நான் உங்களுக்கு தெரியாததை சொன்னேன்னு நான் சொல்லவே மாட்டேன். எத்தரோ மகானுபாவம் என்னை விட நன்றா தெரிந்தவர்களும் இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால நினைவூட்டினேன் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆக திருமதி வீரத்தானத்தை விரித்து புறப்பட்டார், பல சோதனைகளை அனுபவித்தார், திருப்பாதிரி கரையேறினார், நேர இங்க வர்றார். இப்ப நாம என்ன செய்யணும், நேர கோயிலுக்கு தான் போகணும். ஆக சுவாமியை இப்படி காட்டியிருக்கிறது நமக்கு என்ன அர்த்தம், அந்த மாதிரி நீயும் இரு என்றுதான் நமக்கு அவர் சொல்கிறார் என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். இன்னும் ஒரு சிலதை உங்களுக்கு நான் நினைவூட்ட காத்திருக்கு. இவர் வந்து இந்த சமயத்திலிருந்து வெற்றி சமயமாகிய சமண மதத்துக்கு போய்விட்டார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன், உங்களுக்கு தெரியவும் செய்யும். அதை சேர்க்கிறார் பெருமான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, நம்பர் அருளாமையினால் வேற்று சமயம் போனார் அப்படின்னு எழுதி வச்சுட்டார். அப்பறை குறை சொன்னாரா பாத்தீங்களா? ஆமா, கற்புடைய பெண் ஒருத்தி கணவன் பேர்ல தப்பு சொல்ல மாட்டாள் ஆமா, கண்ணகியை விட்டு பிரிந்து விட்டான் சோழன், திரும்பி வந்தான். இவ அழுதா, அழாதே கண்ணகி என்று சொன்னான். அப்ப சொன்னாலும் அவ, இத்தனை நாளும் அடியார்களுக்கு நீயும் நானும் இருந்து அமுது படைக்கக்கூடிய புண்ணியத்தை நான் இழந்து விட்டேனேன்னு அழுதாளாம் அவன் என்று சொல்லுகிறார். நான் திருப்பதிகாரத்தை தொட்டவன் அல்ல, சொல்லதை கேட்டுதான் சொல்றேன் இல்லவா. ஆக அந்த மாதிரி கற்புடைய பெண் சேர்க்கிறார் பெருமாள். என்ன சொல்லுகிறார்? அப்பரை குற்றம் சொல்லுவாரா? இல்ல, எந்த நாயனா இருந்தாலும் இருப்போட்டுதான் சொல்லுவார். அப்பர் சொன்னான் என்று சொல்லவே மாட்டார். திருத்தொண்ட நாயனார் சொன்னான் என்று சொல்ல மாட்டார், இன் போட்டு சொல்லவே மாட்டார். எந்த நாயனாரையும் மங்கையர்கரசியார் என்றுதான் சொன்னார். மங்கையர்கரசி என்று நெரிசி விடவில்லை, ஆர் பகுதி போட்டுதான் சொன்னார் அவர். ஆமா, மங்கையர்கரசியார் என்றுதான் சொல்லுவாரோ, சொன்னாள் என்று சொல்ல மாட்டார் அவர். இது சேக்கிரார் பெருமானுக்கு உள்ள ஒரு தனி தெய்வத்தன்மை. ஆக இவர் வேற்று மதத்துக்கு போனது சிவன் அருளாமையினால், நம்பர் அருளாமையினால் வேற்று சமயம் குறுகினார் எழுத்தார். திரும்பி வந்தபோது என்ன எழுதினார்? நம்பர் அருளினமையினால் திரும்பி வந்துவிட்டார் எழுத்தார். இத சொன்னவர் யார் தெரியுமா? தஞ்சாவூர்ல ஒரு வக்கீல் பிராமணன். சேக்கிழார் அடிப்படி என்று பேர். ஆமா, சேக்கிழார் கோயில் திருப்பணின்னு நான் சொன்ன போது எக்கச்சக்கமான பொருளை எனக்கு கொடுத்தவர். ஆமா, சேக்கிழார் கோயில் திருப்பணி பண்ண போறேன்னு சொன்னேன், உனக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கப்பா, என்ன வேணும் உனக்கு, நான் கொடுக்க சொல்றேன். இப்ப கூட மறுபடியும் ஒரு சேக்கிழார் கோயில் திருப்பணி செய்ய இருக்கிறேன். திருநாகேஸ்வரர் கோயிலை கட்டியவர் சேக்கிழார் பெருமான். திருநாகேஸ்வரம் என்பது கும்பகோணத்தில் இருப்பது, அது அவருடைய தாயார் ஊர். அது காப்பனார் ஊர் குன்றத்தூர். அந்த ஊர்ல மண்டபம் எல்லாம் கட்டி இருக்கிறார், அவருடைய சிறையெல்லாம் அங்க இருக்கிறது. இங்க குன்றத்தூர்ல ஒரு ஊர் உண்டாக்கி அதை திருநாகேஸ்வரம் என்றதற்கு பெயர் வைத்து, அதுக்கு 40 ஏக்கரோ 60 ஏக்கர் நிலம் எழுதி வைத்து அந்த ஊரை உண்டாக்கி அங்க ஒரு கோயிலை கட்டினார். அதுக்கு பேர் திருநாகேஸ்வரம்னு பேரு. இப்ப குன்றத்தூருக்கு அந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் தான் இருக்கும், சாஸ்திரங்கள்ல எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஆமா, அந்த கோயிலை கட்டினார் அல்லவா, அந்த கோயில்ல ஒரு சேக்கிழார் திருவுருவம் இருக்கிறது, சின்ன கோயில் இருக்கிறது. ஆக சேக்கிழார் பெருமான் இப்படி எழுதி வைக்கிறார்.